ஆசீர்வாதங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்பதை எல்லாருமே விரும்புகிற ஒரு அனுபவம். ஆசீர்வாதம் வேண்டாம் என்று யாரும் சொல்வது கிடையாது. கர்த்தரினை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு பல வழிகள் இருக்கிறது. இந்த பல வழிகளில் நமக்கு கர்த்தர் செய்கின்ற இந்த பல வழிகளை இன்றைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்கப் போகிறேன். குறிப்பாக இன்றைக்கு ஏழு விதத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருகிறதை நாம் பார்க்க போறோம். இந்த ஏழும் ஏழு அளவுகள், வித்தியாசமான அளவுகளில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்திலே நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் எல்லாரும் தங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிச்சாங்க. அப்ப அந்த ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் வந்து பலித்தது. மோசே இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் ஆசீர்வதித்தான். இப்படி பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இப்பொழுது முதலாவது ஆசீர்வாதத்திற்காய் கெஞ்சி அழுத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
ஈசாக்கு யாக்கோபை
ஆசீர்வதித்து முடித்த போது
யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்டவுடனே
அவன் சகோதரனாகிய ஏசா
வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்து
தகப்பனை நோக்கி
உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி
என் தகப்பனார் எழுந்திருந்து
உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு நீ யார் என்றான்.
அதற்கு அவன்
நான் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே
அவன் யார்?
நீ வரும் முன்னே
அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து
அவனை ஆசீர்வதித்தேனே
அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். பாருங்க, ஆசீர்வாதம் இந்த வேத பகுதியில் ஆசீர்வாதம் திரும்ப திரும்ப வருகிற ஒரு இடம். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஈசாக்கு தான் வயது முதிர்ந்த காலத்தில் தன் பார்வை மங்கியிருந்த அந்த சூழ்நிலையில் தன் பிள்ளைகளை அவன் ஆசீர்வதிக்க நினைக்கிறான். அதிலும் தன்னுடைய மூத்த குமாரனாயிருக்க இரட்டை பிள்ளைகளில் மூத்தவனாயிருந்த ஏசாவை அவன் ஆசீர்வதிக்க விரும்பினான். ஏனென்றால் ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியமானவன். விதவிதமான மிருகங்களை வேட்டையாடி விதவிதமாய் சமைத்து அதை தன் தகப்பனுக்கு கொடுத்து தகப்பனுடைய பாசத்திற்கு அவன் இடம் பிடித்திருந்தான். தகப்பனுடைய பாசம் அவன் மேல் இருந்தது. பாத்திரனாக இருந்தான் தகப்பன் இடத்திலே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனை ஆசீர்வதிப்பதுதான் யாக்கோபுக்கு ஈசாக்கு பிரியமாயிருந்தது. ஆனால் இந்த யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்து ரெபேக்காளுக்கு பிரியமானவனாய் இவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே இந்த தாயாகிய ரெபேக்காளுக்கு பிரியமாயிருந்தது. இப்படி இருக்கும் பொழுது இந்த தகப்பன் ஈசாக்கு தன் மூத்த மகனிடத்திலே இதை சொல்லும் பொழுது அதை அவன் மனைவியாகிய ரெபேக்காள் ஒட்டுக்கேற்று தன் இளைய குமாரனுக்கு அதை சொல்லி இவளை சமைத்து இளைய மகனை மூத்த மகனை போல நடிக்க வைத்து ஆசீர்வாதத்தை வாங்க வைத்து விடுகிறாள். இது நடந்த பின்பு இதை தெரியாமல் இந்த ஈசாக்கும் ஏமாந்து ஆசீர்வதித்து விடுகிறான். ஆனா பின்னாலே ஈசாக்கினால் அனுப்பப்பட்ட ஏசா இப்போ அவன் வேட்டையாடி அவன் அருமையாய் சமைத்து கொண்டு வந்து தகப்பனுக்கு முன்பாய் நிற்கிறான். இப்பதான் தகப்பனுக்கு புரியுது, ஈசாக்கு புரிகிறது, தவறு நடந்து விட்டது. நம்ம ஒன்று நினைச்சோம், ஆனால் காரியம் வேறு விதமாய் போய்விட்டது என்பது புரியுது. இது காரியம் வேறு விதமாய் போய்விட்டது என்பது வேறு, உண்மையிலேயே தேவ சித்தம் அதுதான், தேவ சித்தம் அதுதான். என்னைக்கே பல இடத்துல பார்த்திருக்கிறேன், ஃபர்ஸ்ட் விட செகண்ட் என்னைக்குமே பிளஸ்ஸிங்கா இருக்கும். அது எப்படின்னு தெரியல, நிறைய வீடுகளையும் பார்த்துருக்கிறேன், முதல் பிள்ளையை விட ரெண்டாவது பிள்ளைங்க பிளஸ்ஸிங்கா இருக்கும். பைபிள்லையும் சரி வெளியிலையும் சரி, காயினை விட ஆபேல் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்ல? ஈசா இவனுடைய இந்த ஏசா யாக்கோபுடைய பார்க்கும் பொழுது ஏசாவை பார்க்கிலும் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். அப்போ இந்த சூழ்நிலைகளிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இப்படி பல இடத்துல நடக்கிறது, அது ஏன் நமக்கு தெரியாது. ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையும் நான் சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா, பல விஷயங்கள் இருக்கு. சரி, இது நமக்கு சப்ஜெக்ட்ல. இங்கே பார்க்கும் பொழுது இந்த காரியம் ஈசாக்கு தெரிந்த உடனே அவன் பயந்து நடுங்கினான், தவறு நடந்து விட்டது. அப்பொழுது இந்த காரியம் ஏசாவுக்கும் பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுகிறது. ஏற்கனவே இந்த யாக்கோபு அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எல்லாம் வாங்கிட்டான் இல்லையா, சிரேஷ்ட புத்திர பாகத்தை வேற அவன் வாங்கிவிட்டான். கூழ் சமைத்துக் கொடுக்கிற விஷயத்தில் அங்கேயும் போய்விட்டது. இப்பொழுது தகப்பனுடைய ஆசீர்வாதம் அதுவும் இப்பொழுது கை நழுவி போய்விட்டது. இது ஏசாவுக்கு பெரிய ஏமாற்றம், தாங்க முடியாத ஒரு வேதனை. அந்த வேதனையோடு அவன் கதறுகிறான். அதுக்கு பின்னால வருகிற வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா கதறவன் 38வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஏசா தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக
உன் வாசஸ்தலம்
பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும் உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய் நீ மேற்கொள்ளும் காலம் வரும்பொழுதோ
உன் கழுத்தில் இருக்கிற
அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது ஏசா கதறுகிறான், தகப்பனே இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதானா, சத்தம் போட்டு அழுகிறான், அழுது கேட்கிறான், அவனை ஆசீர்வதித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டீரே, எனக்கு இல்லையா, இந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டுமா உம்மிடத்தில் உண்டு, எனக்கு இல்லையான்னு கேட்கிறான். உடனே அந்த அழுகையின் காரியத்தை பார்த்து ஈசாக்கு அவனுக்கும் சில ஆசீர்வாதத்தை சொல்றான், ஸ்லைட்டா சில பிளஸிங் சொல்றான். அது ரொம்ப பெருசா தெரியல. உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும், அதான் மெயின். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பா, இது ஆசீர்வாதம் சொல்ல முடியாது, சகோதரனை நீ சேவிப்பாய்ங்கிறாரு. இதெல்லாம் நடக்கிற தீர்க்க தரிசனமா சில விஷயத்தை சொல்ற. அப்ப இந்த இடத்துல ஏசாவுக்கு ஒரு லிமிட்டட் பிளஸ்ஸிங் கிடைச்சது, ஒரு அளவு பிளஸ்ஸிங். இந்த ஒரு அளவு பிளஸ்ஸிங் அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, ஆசீர்வாதத்திற்காய் அவன் கதறி அழுத பொழுது அவனுக்கு அது கிடைச்சது. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்திற்காக கதறி அழுது கேட்பாங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் ஆசீர்வதிங்க, என் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் தேவையை சந்திங்க, என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிலர் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரிடத்திலே கதறி கதறி போராடி கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த ஈசாக்கு ஏசாவுக்கு கொடுத்தது போல, சரி போனா போது ஒரு மிஷம் வைத்துக்கொள் அப்படின்னு கொடுப்பார். ஏன் ரொம்ப கதறி கேட்கிறாங்களே, மனம் நொந்து போய் கேட்கிறாங்களே, சரி ஒரு லெவல் வைத்துக்கொள், ஒரு மெஷர் கேட்டதுக்காக வானத்தின் பணியோடும் பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்கட்டும். ஒரு பேசிக்கான ஒரு பிளஸிங். நம்ம ஆசீர்வாதத்திற்காய் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து ஆசீர்வாதம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு சிம்பிளாக ஒரு லெவல் ஆசீர்வாதம் கிடைக்கும். சொல்ல பார்க்கும்போது ஏதோ சர்ச்சைக்கு வருவாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போவார்கள். அது ரொம்ப அடிப்படை விஷயம். கர்த்தர் கேட்கிறாங்களேன்னு கொடுப்பார். ஆனால் அவங்களை பார்க்கும்போது அவங்க உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிடையாது, கேட்கிறாங்களேன்னு கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா இங்க பார்க்கும்போது என் ஆசீர்வாதத்தை பார்த்தால் ஏசாவுன்னு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி தெரியல. நீ சகோதரனை சேவிப்பாயினெல்லாம் வந்துருச்சு அடுத்த வார்த்தையே. அப்ப இதுல பார்க்கும்போது பெரிய ஆசீர்வாதம் கிடையாது, ஒரு சிங்கிள் பிளஸ்ஸிங் கேட்டதுக்காக. இது அடிப்படை காரியம். ரெண்டாவது, இன்னைக்கு உங்களுக்கு ஏழு காரியத்தை வேகமா சொல்றேன். ரெண்டாவது, யோபுவின் புஸ்தகம் 42:10-12. யோபு 42:10-12 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும்,
இரண்டத்தனையாய்
கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார்.
அப்பொழுது
அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும்
முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும்
அவனிடத்தில் வந்து
அவன் வீட்டிலே
அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம்
அவனுக்காக அங்கலாய்த்து
அவனுக்கு ஆறுதல் சொல்லி
அவரவர்
ஒவ்வொரு தங்க காசையும்
அவரவர்
ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும்
அவனுக்கு கொடுத்தார்கள்.
கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும்
அவன் பின்னிலைமையை
ஆசீர்வதித்தார்.
14,000 ஆடுகளும்
6,000 ஒட்டகங்களும்
1,000 ஏர்களும்
1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின.
அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யோபுவின் வாழ்க்கையின் ஆசீர்வாதம். இங்கு யோபுவுக்கு மூன்று சிநேகிதர்கள் இருந்தார்கள். இந்த மூன்று சிநேகிதர்களும் அவனை உபத்திரவப்படுத்துகிறவர்களாகத்தான் இருந்தாங்க. அவர்கள் கர்த்தருக்கு முன்பாகவும் செம்மையாயிருது இல்லை. கர்த்தரே சொல்லுகிறார், யோபு பேசினது போல நீங்கள் மூன்று பேரும் நிதானமாய் பேசவில்லைன்னு கர்த்தரே அவர்களை கடிந்து கொண்டார். இப்பொழுது யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு நேரம் வந்துருச்சு. வேத வல்லுநர்களின் ஆராய்ச்சியின்படி யோபுவுக்கு நேரிட்டதான இந்த சோதனை ஏறக்குறைய 9 மாதங்கள் நீடித்ததாக சொல்றாங்க. 9 மாதங்கள் தான் அவன் எல்லாவற்றையும் இழந்து அவன் பட்ட துன்பத்தின் காலம் வந்து 9 மாதங்கள். அதன் பிறகு இந்த சம்பவம் நடந்துவிட்டது. இந்த 9 மாதங்களுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்ற நினைக்கிறார். நினைக்கும் பொழுது கர்த்தர் யோபுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவனுக்கு தன்னை வேதனைப்படுத்தின அந்த சிநேகிதருக்காக கூட ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இருக்கிறது. ஏன்னா அவருடைய மூன்று பேருடைய வாழ்க்கை சரியில்லை, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றல, அதே நேரத்தில் யோபுவை நோகடித்துக் கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏவப்பட்டு தன்னை நோகடித்த அந்த மூன்று சிநேகிதருக்காக யோபு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அவன் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். மாற்றினது மட்டுமல்ல, அவனுடைய ஆசீர்வாதங்களை முன்னின்றதை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் ஆசீர்வதிச்சார். டபுள் மெஷர், இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அப்ப இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் யோபுவுக்கு கிடைத்ததற்கு காரணம் அவனை துன்பப்படுத்தின அந்த நபர்களுக்காக யோபு ஜெபித்ததின் மூலமாக அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. அது எப்படின்றத கர்த்தர் வலிசையா தெளிவாக நம்பர்ஸ்லேயே சொல்லிட்டார். அவனுக்கு முன்னால இருந்ததை பார்க்கலும் பின்னிலமை கர்த்தர் ஆசீர்வதித்ததுனாலே முன்பு 7,000 ஆடு இருந்துச்சு, இப்ப 14,000 ஆடு ஆயிடுச்சு. இல்லையா, முன்பு 3,000 ஒட்டகம் இருந்துச்சு, இப்ப 6,000 ஒட்டகம் ஆயிடுச்சு. 500 ஏர்மாடு இருந்துச்சு, இப்ப 1,000 ஏர்மாடு ஆயிப்போச்சு. 500 கழுதை இருந்துச்சு, இப்ப 1,000 கழுதை ஆயிடுச்சு. பிள்ளைகள் மட்டும் 10 இருந்தது, அதுக்கு பிறகு பின்னாட்களிலே 10 பிள்ளைகள் பிறகுது. ஏன்னா இந்த 10 பிள்ளைகளுடைய ஆத்மா ஏற்கனவே தேவ சமூகத்தில் தான் இருக்கிறது. அதனால அதையும் கர்த்தர் 20 ஆக்கியிருந்தார்னா அது 30 இருக்கும் மொத்தம். அதனால அந்த 10 அப்படியே கணக்கில் வச்சுட்டார். ஆத்மா அழியாதது, மற்றதெல்லாம் அழியும். ஆத்மா அழியாது, அந்த 10 பிள்ளைகளின் ஆத்மா அழியாதது, அது மேல இருக்குது. அதனால இன்னொரு 10 கொடுத்து டபுள் ஆக்கிட்டார் கர்த்தர். அப்போ இப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். கரெக்டா எண்ணிக்கையின்படி டபுள் மெஷர்ல ஆசீர்வதித்தார். அப்ப இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது டபுள் மெஷர் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். உங்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஒரு மடங்கு ஆசீர்வாதம், மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்கன்னா டபுள் மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். இனி யாருக்கு ஜெபிக்கிறது? ஆண்டவரே என் ஆசீர்வதி, ஆண்டவரே என் ஆசீர்வதி நமக்காக மட்டும் கேட்டிருந்தா ஒண்ணுதான் கிடைக்கும், கேட்டது மட்டும்தான். மற்றவங்களுக்கு நீங்க ஜெபிச்சீங்கன்னா, அதுவும் குறிப்பா உங்களை துன்பப்படுத்தினவர்கள், வேதனைப்படுத்துறவங்க, கஷ்டப்படுத்துற அவங்களுக்கெல்லாம் நீங்க ஜெபிச்சீங்கன்னா டபுள் மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். யோபுவின் வாழ்க்கையின் சாட்சி அதுதான். அவனை வேதனைப்படுத்துற அந்த 3 பேருக்காக ஜெபித்தான். ஆண்டவர் அவனை இரட்டத்தனையா எக்ஸாக்டா 2 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சரியா? 3வது ஆசீர்வாதம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:12.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால்
அந்த வருஷத்தில்
100 மடங்கு பலன் அடைந்தான்.
100 மடங்கு பலன் அடைந்தான். இங்கே பாத்தீங்கன்னா 100 மடங்கு பிளஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் வந்து 1 மடங்கு, 2வது 2 மடங்கு, இப்ப 3வது 100 மடங்கு. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அவனுக்கு கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்தார். அவன் வயல் நிலங்கள் 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தது. மற்றவனுடைய வயல் நிலைகள்லாம் விதைச்சதெல்லாம் கெட்டு போச்சு, ஆனால் இவனுடைய வயல் நிலத்தில் விதைக்கப்பட்டது. 1 மூட்டை நெல் விதைத்திருப்பானால் அறுக்கும் பொழுது 100 மூட்டை நல்ல நெல் அறுத்தெடுக்கிறான். அவ்வளவு தூரம் அவனுக்கு 100 times பிளஸ்ஸிங், 100 மடங்கு ஆசீர்வாதம். இது பெரிய ஆசீர்வாதம். அப்ப இதற்கு காரியம் என, இது எதை குறிக்கிறது? விவசாயம், வயல் நிலத்தை உழுது பக்குவப்படுத்தி விதை விதைத்து தண்ணீர் ஊற்றி விளைய பண்ணி அறுவடை செய்வது, இதெல்லாம் இவன் சீசாக்கு செஞ்சிருப்பான். இவனுடைய ஒர்க்கை இவன் செஞ்சிருப்பான் இல்லையா? விதைச்சதோடு அவன் போய்க்க மாட்டான். விதைச்சா களை எடுத்திருப்பான், களை முடிச்சிருக்க களை எடுத்திருப்பான், சரியான நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சி இருப்பான், பூச்சிகள் வராமல் பாதுகாத்திருப்பான், கடைசியிலே அதை விளையும் பொழுது ஏற்ற நேரத்தில் அறுவடை செய்து எடுத்தான். விவசாயம், இந்த விதை விதைத்தல் என்பது என்ன நமக்கு நல்லாவே தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை விதைப்பது. விதை என்பது தேவனுடைய வசனம். வேதத்தில் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? மத்தேயு 13 அதிகாரத்திலே 23 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13 அதிகாரம் 23வது வசனம்.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும்
60ஆகவும்
30ஆகவும் பலன் தருவான் என்றார்.
30ஆகவும் பலன் தருவான் என்றார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இங்கே நல்ல நிலமாக அந்த நிலையை நிலத்தை அவன் பக்குவப்படுத்தி அதை சரியான விதத்திலே அவன் விதைத்து அவன் சரியாக அவன் ஏற்ற காலத்தில் அவன் வேலை செய்து அறுவடை செய்தான். ஒரு ஆத்மாவின் ரட்சிப்புக்கு நம்ம செயல்படுறது சாதாரண விஷயம் கிடையாது. முதலாவது நிலத்தை பக்குவப்படுத்தணும். நம்ம ஜெபத்தின் மூலமாய் ஒரு நபருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்போது அந்த இருதயம் பக்குவம் அடைகிறது. அதன் பிறகு அந்த வசனத்தை கொண்டு போய் அவர்களுக்கு சொல்லணும். அது விதைக்கிறது. பின்பு அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். நீர் பாய்ச்ச வேண்டும், கவனிக்க வேண்டும். பின்பு ஏற்ற நேரத்தில் நாம் அறுவடை செய்து எடுக்க வேண்டும். இது ஊழியம் செய்வதை குறிக்கிறது. ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நூறத்தனையான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். கர்த்தருடைய வேலையை செய்யும் பொழுது அவருடைய வசனத்தை நாம் விதைக்கிறவர்களாயிருந்தால் அது சிறு பிள்ளைகளுக்காக இருக்கலாம், பெரியவங்களுக்காக இருக்கலாம், ஆனால் வேத வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வேலை நாம் செய்வோமானால் விதை விதைத்து நம்ம விவசாயம் செய்வது போல விதை விதைத்து அறுவடைக்கான முயற்சி செய்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே சொன்னார் யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார்னு சொன்னார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஏன்னா கர்த்தருடைய வேலையை நம்ம செய்யறோம், கர்த்தருடைய வசனத்தை நம்ம பேசுறோம், கர்த்தருடைய வசனத்தை நம்ம விதைக்கிறோம். ஆண்டவர் அதை கண்டிப்பாக ஆனர் பண்ணுவார். நாம் அவருடைய காரியத்தை செய்கிறதுனாலே கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆனர் பண்ணுவாரும். 100 மடங்கு ஆசீர்வாதம் ஈசாக்கு கிடைத்தது போல நமக்கும் கிடைக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ஏசா அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு கெஞ்சி 1 மடங்கு வாங்கலாம். யோபு சிநேகிதருக்காக ஜெபிச்சு 2 மடங்கு வாங்கலாம். ஈசாக்கு விதை விதைத்து விவசாயம் செய்து அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்கலாம். அப்ப கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். 4வது உபாகமத்தின் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 1 அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கலாம்.
நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும்
ஆயிரம்
மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக
இப்ப மோசே இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய வயதான காலத்திலே ஆசீர்வதிக்கிறான். பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் அப்படி நடந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1000 times 1000 மடங்கு. இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே புறப்பட்டு 3.5 மாதத்திற்குள் இவர்கள் கானான் தேசத்தின் வாசலுக்கு வந்துட்டாங்க. 3.5 மாசம். அந்த 3.5 மாசத்திலே கானான் தேசத்தின் வாசலிலே வந்தபொழுது கர்த்தர் இப்பொழுது மோசேயோடு கூட அதன் பிறகு பேசினார். அவனை தேசத்தை சுற்றி பார்க்கிறதற்காக வேவுக்காரரை அவன் அனுப்புகிறான். அப்பொழுது அவன் அனுப்பி அந்த இடத்துல ஒரு குழப்படி நடக்கிறது. அந்த குழப்பம் நடந்த பிறகு சில தவறான செய்திகளை கொண்டு வந்து பிரச்சனையாகிறது. பின் அப்படியே அவர்களை திரும்பி போக கர்த்தர் சொல்லுகிறார். 3.5 மாதத்திற்கு பிறகு திருப்பி அபோட்டன் எடுத்து 40 வருடங்கள் அதன் பிறகு அவர்கள் அலைந்து திரிந்து மறுபடியும் கானான் வாசலுக்கே வந்துட்டாங்க. இப்ப மோசேயுடைய வயசு 120 வயசு ஆயிடுச்சு. 40 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு வந்து வாசலுக்கு வந்தாச்சு. மோசேயுடைய ஊழியம் முடிவடைகிறது. கர்த்தர் இப்பொழுது மோசேயை வைத்து ஒரு ஃபேர்வெல் மெசேஜ் கொடுக்க வைக்கிறார். அந்த 40 வருடங்கள் அவர்களை நடத்தி வந்த பாதைகள், அந்த பாதைகளிலே இவன் லீடர், 40 வருஷம் இவன் லீடரா இருந்தான். 40 வருஷம் அவர்களை நடத்தி வந்த வழிகள், கர்த்தர் கொண்டு வந்த வழிகள் எல்லாவற்றையும் வைத்து அந்த ஜனங்களுக்கு நினைப்பூட்டுதலாக அவர்களுக்கு இனி எப்படி நடக்க வேண்டும் என்கிறதை குறித்து தன் முதிர்ந்த அனுபவத்தோடு மோசே அந்த ஜனங்களுக்கு ஒரு பிரசங்கம் என்றார். அந்த பிரசங்கம் தான் இந்த உபாகமத்தின் புஸ்தகம். அவனுடைய வாழ்க்கையின் கடைசி நேரம் அவனுக்கு தெரியும். இந்த பிரசங்கம் முடிஞ்சவன அவனுடைய வாழ்க்கை முடிய போதும் அவனுக்கே தெரியும், மோசேக்கே தெரியும். என கர்த்தர் சொல்லிட்டார், இனி நூனின் குமாரனாக யோசுவாவின் ரெடி பண்ணிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய வாழ்க்கையின் கடைசி நேரம் இந்த உபாகமத்தின் புஸ்தகம் இந்த சம்பவம் பேசி முடித்து அதன் பிறகு கர்த்தர் அவனை மலையின் மேல் ஏறி கானானை பார்க்க வைத்து அவனுடைய வாழ்க்கை முடியுது. கடைசி அந்த சூழ்நிலையிலே தன் முதிர்ந்த அனுபவத்தோடு அவர்களை 40 வருஷம் நடத்தி வந்த அந்த தேவ மனுஷன் கடைசி அவங்களை பார்த்து சொல்ற ஆசீர்வதிக்கிறான், மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கிறான், முதிர்ந்த அனுபவத்தோடு அவங்களை ஆசீர்வதிக்கிறான் மனப்பூர்வமா. நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவன் உங்கள் பிதாக்களுக்கு சொன்னது போலவே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்றான். அதே போல கர்த்தர் அவர்களை பலுகி பெருக பண்ணார். ஏராளமாய் கர்த்தர் அவர்களை பலுகி பெருக பண்ணினார். தாவீதின் நாட்களிலே அந்த எண்ணிக்கை வரும்பொழுதே கர்த்தர் அதனால தான் கோபப்பட்டார். அவ்வளவு தூரம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கணக்கில்லாமல் பெருகிட்டு போச்சு. அப்ப இந்த இடத்துல இந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், ஒரு தேவ ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை வைத்து தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற விதம். அப்ப இங்க மோசே ஆசீர்வதிக்கிற இப்படி சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு இது வைத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான விதம் இது. தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக தாம் அனுப்புகிற வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் அவர்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. இவருடைய ஆசீர்வதியம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதை கர்த்தர் நிறைவேற்றுவார். பைபிள் அதுக்கு நிறைய பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அதுக்கு ஆதாரம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டிலே ஆதாரம் இருக்கிறது. உங்களுக்கு சில சம்பவங்களை சொல்றேன். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 6 அதிகாரத்திலே 22 முதல் 27 வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், நீ ஆரோனை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவரும், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவரும். இந்த வார்த்தைகளை ஆரோன் போய் ஜனங்களுக்கு முன்பாக சொல்லும்படி கர்த்தர் மோசேயின் இடத்திலே சொன்னார். இந்த வார்த்தைகளை சொல்லி ஆரோன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார் இல்லையா. அப்போ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்பினார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், ஒரு பாதுகாப்பு. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர், ஒரு முகத்தின் பிரகாசம் தேவ நடத்துதல். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி கர்த்தருடைய தேவ சமூகம் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், இதுக்கு மேல ஒண்ணுமே தேவையில்லை. அவ்வளவு ஆசீர்வாதங்களை இந்த ஜனங்கள் மேல கர்த்தர் கொண்டு வருவதற்கு ஒரு ரூட் வச்சிருந்தார். எப்படி? மோசேயின் இடத்துல இந்த வார்த்தைகளை சொல்லி மோசே போய் இந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு முன்னால சொல்லணும். அவன் ஜனங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இது ஒரு மெத்தட், பிப்ளிக்கல் மெத்தட். ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளின் ஆசீர்வாதம், அதை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது மத்தேயு 10:12-13 இயேசு கிறிஸ்து அதை சொன்னார். ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருக்குமானால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் தங்க கடவது, அபாத்திரமாயிருந்தால் அது உங்களிடத்திற்கே திரும்ப கடவது. ஒரு ஊழியக்காரன் இப்ப சீஷர்களுக்கு இதை சொன்ன, அப்போஸ்தலனுக்கு இதை சொன்னார், ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை ஆசீர்வதிங்க, அந்த வீடு பாத்திரமா நீங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடந்துரும். அப்ப புதிய ஏற்பாட்டிலும் அந்த மெத்தட் கத்த ஃபாலோ பண்ணாத செய்யறாரு. அப்ப இதிலிருந்து தெரிகிறது என்ன தெரிகிறது என்றால், தம்முடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த இடத்துல எவ்வளவு பிளஸ்ஸிங், 1000 மடங்கு பிளஸ்ஸிங். 1000 மடங்கு ஆசீர்வதிச்சா 1000 மடங்கு பிளஸ்ஸிங். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. இதுக்கு என்னது? பாத்திரமானா இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த ஜனங்கள் பாத்திரமாயிருந்தால் 1000 மடங்கு பிளஸ்ஸிங் வரும். பழைய ஏற்பாட்டில் அந்த பாத்திரம் அதை பத்தி எல்லாம் கர்த்தர் பேசல இல்லையா. இங்கேயும் மோசே சொல்லும் பொழுது சொல்லல, எண்ணாகமத்தில் அங்க சொல்லும் பொழுதும் அங்கேயும் சொல்லல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, பாத்திரமாயிருந்தால் அது நடக்கும், அபாத்திரமாயிருந்தால் அதை சொன்னவங்களுக்கே திரும்பிடும். அப்போ இங்கே உங்களுக்கு ஊழியக்காரன் மூலமாக ஒரு பிரசங்கத்தில் கூட நீங்கள் கேட்கிற வார்த்தைகளை நீங்கள் பாத்திரவானா இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு 1000 மடங்கு நிறைவேறும். அப்படியே கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். இது ஆசீர்வதி ஜபிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு பிரசங்கத்தை நீங்கள் உட்கார்ந்து கேட்கறீங்கன்னா அந்த பிளஸ்ஸிங்கை கர்த்தர் உங்களுக்கு நியமிச்சு வச்சிருக்கிறார். அதை நீங்க அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அடையணும்னு நினைக்கிறார். அதனால தான் அந்த பிரசங்கத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு காலையில கூட நம்ம வாக்குத்த செய்தியில ஒரு முக்கியமான பிளஸ்ஸிங் சொன்னேன், அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அதுதான் பிளஸ்ஸிங். அப்போ நம்ம எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறாரு. அப்ப அந்த பூரண கிருபை எப்ப உண்டாகுது? நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலும் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுத்தால் உங்கள் மேல் பூரண கிருபை உண்டாயிருக்கும். அப்ப இது வந்து நான் தனித்தனியாய் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் இந்த வார்த்தைகளின்படி பாத்திரவான்களாய் இருந்தால் அது அப்படியே நடந்துரும். புரிதல் அவ்வளவுதான். ஏன் ஆண்டவர் வார்த்தை அனுப்பிட்டார், அதை விசுவாசித்து அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அது சம்பவிக்கும். இந்த மெத்தட்ல கிடைக்கிற பிளஸ்ஸிங் எப்படின்னா 1000 times, 1000 மடங்கு. சரியா? அடுத்தது 5வதாக, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 24:60 வாசிக்கலாம். 24:60,
ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று
ஆசீர்வதித்தார்கள். ரெபேக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னு ஆசீர்வதிச்சாங்களாம். இது எங்க நடக்குது? ரெபேக்காள் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு ஈசாக்கை சந்திக்க புறப்பட்டு போகிற அந்த நேரத்தில் அந்த சகோதரர்கள், குறிப்பா லாபான் கூட சொல்லியிருப்பான் நினைக்கிறேன், லாபான் மற்றும் சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞரின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக அப்படின்னு ஆசீர்வதிச்சாங்க. அதே போலதான் இஸ்ரவேலர் கோடா கோடியாய் பெருகியிருக்கிறாங்க. அவள் சந்ததி சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கிறாங்க, பகைஞரின் வாசல்களை அவங்க சுதந்தரிக்கிறாங்க. இது நடந்துட்டு தான் இருக்குது. அப்ப இது ரெபேக்காளுக்கு இந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டுச்சு. ரெபேக்காள் முற்பிதாக்களின் வரிசையிலே வந்த ஈசாக்கின் மனைவி. அப்போ இவளுக்கு இந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டது, இவள் மூலமாக அது நடந்தது. இங்கே இந்த ரெபேக்காளுக்கு சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதம் எப்படி நடந்தது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெபேக்காள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறவளாய் இருந்தார். ஒவ்வொரு காரியத்திலும் இந்த ரெபேக்காளை கர்த்தர் கண்டுபிடித்த விஷயமே ஒரு அற்புதமான விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். எலியாசர் வந்து ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே என் எஜமானுக்கு ஏற்ற துணையாயிருக்கிற அந்த பெண்ணை காண்பியும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு, நான் இந்த துறவி நண்டையில நின்று அவன் ஜெபம் பண்றான், இப்பொழுது தண்ணீர் முள்ள வருகிற பெண்களில் எனக்கு தாகத்துக்கு குடிக்கத்தா என்று நான் கேட்கும் பொழுது உனக்கும் வார்ப்பேன், உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லி தண்ணீரை வார்க்கிற பெண் எவளோ அவளே என் எஜமானுக்கு ஏற்ற துணையானவள் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்தவுடனே ரெபேக்காள் எடுத்தோட ஃபர்ஸ்ட் வரா. வந்தவுடனே அவன் அதே போல அவளிடத்துல கேட்கிறான், எனக்கு குடிக்க தண்ணீர் வேணும்னு கேட்கிறான். அவன் என்ன ஜெபித்தானோ அதே போல உனக்கும் வார்ப்பேன், உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லி அவள் அதே போல காரியத்தை அவள் செய்கிறாள். இது எப்படி நடந்தது? சொன்னது அப்படியே நடந்தது. இவன் ஜெபிச்சது போலவே காணி நடந்துருச்சு. இந்த இடத்தில் இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு தண்ணீர் கொடுப்பது என்பது சுலபம்தான், ஆனால் ஒரு ஒட்டகத்திற்கு தண்ணீர் கொடுக்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஒட்டகம் சாதாரணமாக 100 லிட்டர் தண்ணி குடிக்கும் அப்படிங்கிறாங்க. 10 ஒட்டகங்கள் அங்கே இருந்திருக்கிறது, குறைஞ்சபட்சம் 10 ஒட்டகங்கள். அப்போ 1000 லிட்டர் தண்ணி துறவிலே இறங்கி போய் மொண்டு எடுத்துக்கொண்டு வந்து ஊற்றணும், இறங்கி போய் மேலே ஏறி வந்து ஊற்றணும். 1000 லிட்டர் தண்ணி கொண்டு வந்து ஊற்றி அத்தனை ஒட்டகங்களின் தாகத்தை தீர்க்கிறது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் இவள் உள்ளத்துல பேசுறார். எலியா சடங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இவள் உள்ளத்துல பேசுறார். இப்படி ஒரு மனுஷன் கேட்கும் பொழுது அப்படி கொடுக்கணும்ன்ற ஒரு உள் உணர்வை கர்த்தர் அவளுக்கு கொடுத்துட்டாரு. அவளுக்கே தெரிஞ்சிருக்காது ஏன் அது வருதுன்னு. ஆண்டவர் அவளுக்கு ஒரு உள் உணர்வை கொடுத்துட்டாரு. அதே போல அவன் கேட்கும் பொழுது உமக்கும் வார்த்தையின் உன் ஒட்டங்களுக்கு வார்த்தையின் ஆண்டவர் அவளுக்குள் கொடுத்த அந்த உள் உணர்வை அவள் அப்படியே கீழ்படுத்து செயல்படுத்தினான். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் பல நேரத்தில் உள்ளுணர்வுகளை கொடுக்கிறாரு. எத்தனை உள்ளுணர்வுகளுக்கு நம்ம செவி கொடுக்கிறோம் இல்லையா, நம்ம கவனிக்கணும். உள்ளுணர்வுக்கு செவி கொடுக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். வெளியில ஒருத்தர் சொல்லியே செய்யறதுக்கு நம்ம சங்கடப்படுறோம், உள்ளுணர்வுக்கு ஒருத்தர் செவி கொடுக்கிறான்றது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். பல நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ஜெபம் பண்ணு, உங்க உள் உணர்வுல பேசுவார். நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, ஜெபம் பண்ணு. நீங்க யார்ட்டையாவது பேசிட்டு இருப்பீங்க, போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. வேதத்தை எடுத்து வாசி அப்படின்னு. யாராவது ஒருத்தரோட நீங்க பேசிட்டு இருப்பீங்க, அந்த நபருக்கு நீ என்ன பத்தி பேசு. நீ ஏதோ வெட்டி கதை பேசிட்டு இருக்கிற, சாதாரண உலக கதை பேசிட்டு இருக்கிற, என்ன பத்தி பேசு. உள்ளுணர்வை கொடுப்பாரு. ஆனா நம்ம நினைக்கிறோம் இவங்க கிட்ட போய் நம்ம ஆண்டவரை பத்தி பேசினா நாளைக்கு நம்மகிட்ட பேசுறத நிறுத்திட்டாங்கன்னு என்ன பண்றது அப்படின்னு உலக கதையை பேசி அனுப்பிச்சு விட்டது. ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு உள்ளுணர்வு கொடுப்பார். அது ஜெபிக்க சொல்லலாம், வேதத்தை வாசிக்க சொல்லலாம். உங்களுக்கு பழக்கமான ஒரு நபரத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த நபரிடத்துல நீ உலக காரியத்தை பேசாத, என்ன பத்தி நீ சொல்லுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு உள்ளுணர்வு கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்கிற உள்ளுணர்வுக்கு நீங்க அப்படியே ஒபே பண்ணுகிற ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால் கோடிக்கணக்கில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரெபேக்காளுக்கு யாரும் வந்து சொல்லல இது மாதிரிமா. ஒருத்தர் வந்து அப்படி கேட்பாரு, கேட்கும் போது நீ உனக்கு வார்ப்பு ஒட்டங்களுக்கு வார்ப்பேன்னு சொல்லி அதே மாதிரி செய்ய. அந்த நபர் வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு, நீ அப்படி செஞ்சா கர்த்தராம உன்னை வந்து செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போவாரு. இந்த மாதிரி யாரும் அவளுக்கு ஆலோசனை கொடுக்கல. அவளுக்கு வந்ததெல்லாம் உள்ளுணர்வு. ஆண்டவர் அவள் உணர்வில் பேசினார். அந்த உள்ளுணர்வுக்கு செவி கொடுக்கிறவன் ஒரு சென்சிட்டிவான மனுஷன். ஆண்டவர் உங்களோடு கூட எந்த நேரத்தில் உங்கள் உள் உணர்விலே உங்களுக்கு எதை பேசுகிறாரோ அதுக்கு நீங்க உடனடியாய் கீழ்ப்படியணும். தாமதிப்பீர்கள் என்றால் ஆசீர்வாதம் கழி நிறுவி போயிடும். அவர் பேசுகிற பொழுது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்க கை நழுவி போயிடும். அந்த கோடி ஆசீர்வாதம் இங்கே போயிடும், வேற யாருக்கும் கை மாறிடும். ஒருவேளை அவள் அந்த உள்ளுணர்வுக்கு செவி கொடுக்காமல் எங்க எனக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் என்று சொல்லி ஒரு குடம் தண்ணி மட்டும் எடுத்து அவனுக்கு கொஞ்சம் குடிக்க கொடுத்து போயிருப்பாளானால் ரெபேக்கா ரிஜெக்ட் ஆயிருப்பார். அந்த பிளஸிங் அடுத்து வந்து வேற ஒரு பொண்ணுக்கு போயிருக்கும். கர்த்தர் இன்னொருத்தரையோட பேசியிருப்பார், அந்த உள்ளுணர்வு இன்னொருத்தையும் கொடுத்திருப்பார். இன்னொரு கை மாறி போயிருக்கும். ஆனால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உள் உணர்வை அவள் கவனமாய் பிடித்துக் கொண்டு சென்சிட்டிவா உடனே அதற்கு கீழ்ப்படிந்ததுனாலே அவளுக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவள் அடைந்து கொண்டாள். இந்த முற்பிதாக்களின் குடும்பத்திலே வந்து இணைக்கப்படுகிறாள். எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங் இது. ஈசாக்கை திருமணம் செய்வது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். இல்லைன்னா வேற யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவள் காரியம் வேற மாதிரி போயிட்டு வந்திருக்கும். இந்த முற்பிதாக்களின் வரிசைக்குள்ள வருவது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அப்போ இந்த ஒரு பெரிய வாய்ப்புக்கு அவள் பாத்திரவாளாய் அவள் மாறினதற்கு ஒரே காரியம், அவளோடு ஆண்டவர் பேசின உள் உணர்வுக்கு அவள் செவி கொடுத்ததுதான் காரணம். அதனால இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய உள் உணர்வு நீங்க சென்சிட்டிவா இருக்கணும். உங்க மைண்ட்ல ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் தூண்டுகிறார், அசட்ட பண்ணாதீங்க. சிலதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ரெபேக்காளுக்கு சொல்லப்பட்டது கஷ்டமான விஷயம், ஈஸியான விஷயம் கிடையாது. சிலது கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு அது செய்யறது கஷ்டமா தான் தெரியும். அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப விட்டுருவோம், இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். அது இன்னொரு தடவை வராது, இன்னொரு தடவை சான்ஸ் வராது, அவ்வளவுதான், இன்னொரு தடவை வராது. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல வராது, நாளைக்கு மிஸ் ஆயிடும், அதுக்குள்ள வேற ஆள் வந்துருவாங்க. உள் உணர்வுக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு தான் கடைசியில் அவளை அனுப்பும் பொழுது, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, நாங்க நீ உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்களாக. அதே போல நடந்துச்சு, நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே கர்த்தர் அடுத்தது கோடி கோடியாய் நம்மை ஆசீர்வதிப்பது எப்பொழுதுனா, ஆண்டவருக்கு என்று நம்முடைய சென்சிட்டிவாய் இருந்து உள் உணர்வுகளுக்கு எப்பொழுதும் நாம் செவி கொடுக்கிறவர்களாய் உடனடியாய் கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால், இப்படிப்பட்ட விதத்தில் கோடி கோடியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக ஆறாவதாக மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:10 மல்கியா 3:10
என் ஆலயத்தில்
ஆகாரம் உண்டாயிருக்கும்படி
தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள்.
அப்பொழுது
நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் சட்டத்திட்டத்தின்படி இங்கே மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக தசம பாகம் என்பதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வந்து ஆலயத்தில் செலுத்துங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். இந்த ஆசீர்வாதம் எப்படின்னா, வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு கர்த்தர் பரலோகத்திலிருந்து கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். இதுக்கு என்ன சொல்றாரு, தசம பாகங்களை கொண்டு வாருங்கள். நான் இந்த காரியத்தை குறித்து நான் அதிகம் சொல்வதில்லை. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த காரியத்தில் வந்து இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இது கட்டளையாக சொல்லப்படவில்லை. பழைய ஏற்பாட்டில் வந்து கட்டளை, பழைய ஏற்பாட்டில் தசம பாகம் என்பது கட்டாயம் செலுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஒருவன் தசம பாகத்தை கொடுக்காத பட்சத்தில், தன்னுடைய வருமானத்தில் 1/10 கொடுக்காத பட்சத்தில் அவன் மேல் சாபம் வரும், அவன் மேல் ஆசீர்வாத குறைச்சல் வரும். ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலையும் கூட சில பிரசங்கிகள், சில போதகர்கள் இதை பிரசங்கிப்பாங்க, நீ தசமாக கொடுக்கலன்னா உனக்கு சாபம் வரும், மிரட்டுவாங்க. ஆனா நான் அதை சொல்ல மாட்டேன், தப்பது. ஏன் என்று கேட்டால், அப்படி ஒண்ணு பைபிள சொல்லல, நீ தசமாக கொடுக்கல உனக்கு சாபம் வரும் அப்படின்றது மிரட்டுறது ரொம்ப தப்பது, அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே அது கட்டளை உறுதியாக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலே அது கட்டளை கிடையாது, தேவன் அதை கட்டளையாக வைக்கல. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இது வந்து ஒரு ஆசீர்வாத முறையாகத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரே தவிர, இதை வந்து கர்த்தர் கட்டளையாக்கவில்லை. புதிய ஏற்பாட்டில் வந்து நம்ம நியாயத்தையும் நீதியும் செய்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வாழ்வதுதான் பிரதானமானது. ஆனால் அதே நேரத்தில் தசம பாகத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அது செகண்டரி. அதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், புதிய ஏற்பாட்டில் இருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:23 23:23
மாயக்காரராகிய வேத பாரகரே
பரிசேயரே
உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒற்றலாமிலும்
வெந்தயத்திலும்
சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி
நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற
விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும்
விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள்
இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே.
இதுதான் இயேசு கிறிஸ்துடைய பிரமாணம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தான் இதை பத்தி பேசுறார். என்ன சொல்றார்? இங்கே இந்த வேதபாரகர் பரிசெயர் இவர்கள் மாயக்காரர்களாக இருக்கிறாங்க. எப்படின்னா இவங்க எல்லாத்துலயும் ரசம் வாங்க கொடுப்பாங்க, வெந்தயம் சீரகம் கடுகு மிளகு எல்லாத்துலயும் ரசம் வாங்க கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து தசமாக ஒரு வீட்டில் வந்து ஒரு கிலோ வெந்தயம் வாங்கினா 100 கிராம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாத்துலையும் தசமமாகும். இப்படி செய்யறாங்களே தவிர நியாயத்தை விட்டு விட்டார்கள், நீதியை விட்டு விட்டார்கள், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறதை விட்டு விட்டார்கள், கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறதை விட்டுட்டாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, மல்கியா 3:10 அப்படியே பிளைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இதையெல்லாம் கொடுத்துட்டால் என் காரியம் முடிஞ்சிருச்சு, வானத்தின் பலகணிகளை திறந்து கத்திரனை அமோகமாய் கொட்டன்னு கொட்டிட்டு வர நினைச்சிட்டாங்க. கிடையவே கிடையாது. இன்னைக்கு நிறைய இடத்துல நடக்கிற தப்பு என்னன்னா, நீ 100 ரூபாய் கொடு உனக்கு 1000 ரூபாய் கத்தர் கொடுப்பார், நீ 1 லட்சம் ரூபாய் கொடு கத்தருக்கு சொந்த வீட்டை கொடுப்பார், கத்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஜபகோபுரத்தை கட்டுகிறதற்கு நீ பணத்தை கொடு கத்தருக்கு வீட்டை கட்டி கொடுப்பார். தப்பு, புரியுதுங்களா? இந்த கோபுரத்தை கட்டத்துக்கு நீ பணத்தை கொடு உனக்கு கத்தர் சொந்த வீட்டை கட்டி கொடுப்பார், தப்பான காரியம் அது, கிடையவே கிடையாது. அப்படி ஆண்டவர் என்னைக்குமே நீ கொடுக்கறத வச்சு உன் அப்படியே உன் அமோகமா ஆசீர்வதிச்சிருவன் ஒருபோதும் சொல்லல. இது வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஜனங்கிட்ட பணம் பிடுங்குகிற ஒரு வேலையை தவிர இது உண்மை அல்ல. அப்ப உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன வலியுறுத்துறான்றத நம்ம கிளியரா பார்க்கணும். நியாயத்தையும் நீதியையும் செய்ய வேண்டும் ஃபர்ஸ்ட். இதை செய்யாமல் தசமபாகம் கொடுக்கிறதுலே அல்லது உங்கள் பணத்தை கர்த்தருக்கு வாரி இறைக்கிறதுலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதை நம்ம தெளிவா தெரியணும். இன்னைக்கு பார்க்கும்போது எல்லா ஈஸ்வரி கூட ஆசீர்வாத சாவி வாங்கி இருக்கிறாங்க 3 லட்சம் ரூபாய் கொடுத்து. இதனால் எல்லா ஈஸ்வரிக்கு கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பாரா? கிடையாது. புரியுதா? கிடையாது. அப்போ ஒருத்தர் வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆசீர்வாத சாவி வாங்க வராங்கன்னா, நீ நியாயத்தையும் நீதியையும் செய்தால்தான் நீ கொடுக்கிற இந்த பணத்துக்கு உனக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொல்லப்பட வேண்டும். அவங்களை ரட்சிப்புகள் நடத்தாமல், கர்த்தரை பின்பற்றுவதற்கு வழி நடத்தாமல் அவங்களுடைய பணத்தை மட்டும் வாங்குவதனால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. அப்ப இந்த மல்கியா 3:10 எப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நியாயத்தையும் நீதியையும் ஒருவன் செய்கிறவனாயிருந்து தசமபாகத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவைகளையும் செய்ய வேண்டும் இவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. ஃபர்ஸ்ட் காரியம் நியாயத்தை நீதி நீ செய், அதுக்கு பிறகு நீ கொடுக்கறதில்லை கவனமா இரு. இதை செய்யாம நீ வெறும் கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நியாயத்தை நீதியும் செஞ்சுட்டு உன் தசமபாகத்தை நீ கொடுப்பாயானால் வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தரிடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். ரெண்டையும் கத்த பிரிக்கல, சேர்த்து சொல்றார், அதையும் செய்ய வேண்டும் இதையும் விடாதிருக்க வேண்டுமே. அப்ப கொடுப்பதில் பிளஸிங் இருக்குது இல்லைன்னு சொல்லல, கொடுக்கிறதுல பிளஸிங் இருக்குது. ஆனால் அவன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் நியாயத்தையும் நீதியையும் செய்யாமல் ஒருவன் எவ்வளவு கொடுத்தாலும் அது பரலோக அக்கௌண்ட்டுக்கு போகாது, ஆசீர்வாதம் வராது. அது தப்பு, அந்த கண்ணோட்டம் தப்பு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வழிமுறை இதுதான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுக்கிறவர்கள், கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறவர்கள், அதுல ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்க வழிய முதல்ல கரெக்டா பார்த்துக்கணும். நீங்க கர்த்தருடைய வழியில நடக்கிறீங்களான்றதை கரெக்டா பார்க்கணும். அது இல்லாமல் கொடுப்பதுல பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய வழியில நடந்துட்டு தசமபாகம், இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின்படி தசமபாகம் சட்டம் கிடையாது. 1% கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும், 10% கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும், 20% கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும், 40% கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். எவ்வளவு கூட வேணா கொடுக்கலாம், எவ்வளவு வேணா குறைச்சு கொடுக்கலாம், எவ்வளவு கூட்டி கொடுக்கலாம். கரெக்டா 10ன்றது புதிய ஏற்பாட்டில் கிடையாது, கட்டளை கிடையாது. அதனால 10 தான் கொடுக்கணும் கிடையாது. குறைச்சு கொடுத்தாலும் தப்பு இல்லை, அதிகமாக கொடுத்தாலும் தப்பு இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் வரணும்னா முதல்ல நீங்கள் ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறவர்களா இருந்தாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும், இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. இதுதான் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாத சட்டம். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றது. சரி, அப்ப இங்க பார்க்கும் பொழுது நான் மத்தேயு மல்கியா 3:10 மட்டும் அப்படியே எடுக்க முடியாது, கூடவே இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை பிடிக்கும் பொழுது அதன் வழியை தெரிந்து கொள்ளலாம். அப்பொழுது கொடுப்பதின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறார். 7வதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:20 நீதிமொழிகள் 28 20.
உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான்.
ஏழாவது பரிபூரண ஆசீர்வாதம். பூ எல்லாத்திலும் கம்ப்ளீட் பிளஸ்ஸிங். இது பரிபூரண பிளஸ்ஸிங். இது யாருக்கு என்றால் உண்மையுள்ள மனுஷன். உண்மை அப்படின்னா எல்லா விஷயத்திலும் நம்ம உண்மையா இருக்கணும். நம்முடைய ஏதோ வரவு செலவு கணக்கு மட்டும் சொல்லல, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பேச்சில் உண்மையவே பேசணும். செய்யறது உண்மையாகவே செய்ய வேண்டும். எல்லா விஷயத்திலையும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம போன வாரத்தில் கூட நான் தானியேலை குறித்து நான் ஒரு காரியம் சொன்னேன். மறுபடியும் அந்த வசனத்தை எடுங்கள், அதிலிருந்து உங்களுக்கு சில காரியத்தை சொல்றேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6:6 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது
பிரதானிகளும்
தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள்.
ஆனாலும்
ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க
அவர்களால் கூடாதிருந்தது.
அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த
யாதொரு குற்றமும்
குறைவும் காணப்படவில்லை.
உண்மையுள்ளவன் தானியேல். அப்ப இந்த உண்மையுள்ளவன் அப்படின்னா கர்த்தருடைய காரியத்தில் உண்மையா இருந்தான், ஜபிக்கிற விஷயத்தில் உண்மையா இருந்தான், 3 ஜபிக்கணும்னு தீர்மானம் பண்ணா உண்மையா இருந்தான், கர்த்தருடைய வேதத்தில் ஆராய்கிறவனா இருந்தான் உண்மையா இருந்தான், ராஜாவுடைய காரியத்தில் உண்மையா இருந்தான், எல்லா விஷயத்திலும் உண்மையா இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் அந்த உண்மை நேர்மை பேச்சிலும் சரி செய்கையிலும் சரி எல்லாத்திலையும் நம்ம கர்த்தருடைய காரியத்திலும் சரி மனுஷனுடைய காரியத்திலும் சரி எல்லாத்திலும் நம்ம உண்மையாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன். பரிபூர்ண ஆசீர்வாதம், இது ஒரு கம்ப்ளீட் பிளஸ்ஸிங், பரிபூர்ண ஆசீர்வாதம். அதனால நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் நாம் நேர்மையும் உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். கடைசி நாட்களிலே கர்த்தர் பரலோகத்தில் சேர்க்கிற சம்பவத்திலும் தாளந்துகளை கொடுத்த சம்பவத்திலும் கூட அதைத்தான் சொல்றார் இல்லையா. மத்தேயு 25:21 23 பார்த்தீங்கன்னா சொல்றார், 25:21
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி
நல்லது
உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய்
அநேகத்தின் மேல்
உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
அப்ப பாருங்க, இந்த உண்மைக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைக்குது பாருங்க. கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாகி வைப்பேன். இன்னொரு ஒரு காரியத்தை வசனத்தை காட்டுற பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16:11 வாசிக்கலாம். 16:11
அநீதியான உலக புறம்
10:11 வாசிக்கலாம்.
கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன்
அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான்.
அநீதியான உலக பொருளை குறித்து நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்.
வேறொருவனுடைய காரியத்தில்
நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாய் கொடுப்பவர் யார்.
எவ்வளவு ஒரு அருமையான வசனம் இது. உண்மையை குறித்து இயேசு கிறிஸ்து ரொம்ப வலியுறுத்துறார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனா இருக்கிறான். அநித்தியமான உலக காரியத்தில் நீங்க உண்மையாகிராவிட்டால் யார் உங்களை நம்பி நித்தியமான காரியத்தை கொடுப்பான். அப்போ உலக காரியத்தை கர்த்தர் பேஸ் பண்ணி அதில் உண்மையா இருக்கிறவங்களை பார்த்துதான் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கையும் கர்த்தர் கொடுக்கிறாராம். அநித்தியமான உலக காரியத்தில் உண்மையா இல்லாட்டி எப்படி உங்களுக்கு நான் நித்தியமான காரியத்தை கொடுப்பான்ற. அடுத்தது இன்னொன்று சொல்றாரு, மற்றவனுடைய காரியத்தில் நீ உண்மையாகிறாவிட்டால் யார் உங்களை நம்பி சொந்தமான ஒரு காரியத்தை கொடுப்பார். இது ரொம்ப அருமையான காரியம். சமீபத்தில் நான் யூடியூப்ல ஒரு மெசேஜ் ஒன்று நான் மொபைலில் போட்டு பார்த்தேன். அதில் பென்னிகின் ஒரு செய்தி ஒன்று கொடுத்தார். அதை பிரசங்கத்தை கேட்டு கேட்டு நான் அழுதேன். கேட்கும் பொழுதே கண்ணீர் விட்டு நான் அழுதேன். அந்த செய்தி என்னை அசைச்சது. 10 tests of God இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்க, இன்றைக்கி வீட்டில் போய் கேட்டு பாருங்க. கர்த்தருடைய 10 tests, ஒருத்தர் ஊழியத்தில் கொண்டதுக்கு 10 tests கர்த்தர் வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தார். அதை கேட்கும் பொழுது நான் இந்த செய்தி நான் போன வாரம் தான் கேட்டேன். ஆனால் என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது அதே பாதையில், இந்த செய்தி போன வாரம் தான் கேட்டாலும் அதே பாதையில கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறதை நினைச்சு பார்க்கும்போது என் இருதயம் உடைஞ்சு நான் அழுதேன். உடனடத்துல ஒரு சொந்த ஊழியத்தில் ஒருத்தர் கொடுக்கிறாருன்னா ஆண்டவர் உன்னை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். உன்னை ரட்சித்த நாள் முதல் உன்னை டெஸ்ட் பண்ணுவார்னு சொல்றாரு. டெஸ்ட் பண்ணிட்டே வருவார் ஒவ்வொரு காரியத்திலும். அடுத்தவனுடைய முதல்ல வந்து கர்த்தருடைய டபார்னு கூப்பிட்டு இப்படி ஊழியத்தை செய்ய அப்படின்னு கொடுக்க மாட்டார். இன்னொரு இடத்துல உன்னை விடுவார், இன்னொரு ஊழியத்தில் நிக்க வைப்பார். அந்த தரிசனம் உன்னுடைய தரிசனமா இருக்க சொல்ல ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அந்த இடத்துல ரெய்னார்ட் போங்கே என்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர், சவுத் ஆப்பிரிக்காவில் அவருடைய ஊழியம் மிக பிரசித்தி பெற்றது. அவருடைய அசிஸ்டன்ட் அந்த மேடையில் இருக்கிறார், ஒரு வாலிபன். அந்த வாலிபன் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு அவரை எக்ஸாம்பிள வச்சுட்டு அவரை கேட்கிற கொஸ்டின் பண்றாரு. நீ ரெய்னார்ட் போங்கேயோட இருக்கிறியே, நீ வீட்டுக்கு போய் எத்தனை உனக்கு எத்தனை வயசுன்னு கேட்கிறாரு. அவனுக்கு 25 வயசுங்கிறான். அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறான். நீ வீட்டுக்கு போய் எத்தனை மாசம் ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. 6 மாசம் ஆச்சு அப்படிங்கிறான். 6 மாசம் நீ ரெய்னார்ட் போங்கே கூடவே நீ சுத்திட்டு இருக்கிறியா, கூடவே இருக்கிறியா? ஆமா, நான் 6 மாசம் அவர் பின்னாடி அவர் கூட போற மீட்டிங் எல்லாம் கூடவே போயிட்டே இருக்கேன், வீட்டுக்கே போல. இது உனக்கு கஷ்டமா இல்லையா? அவசரம் இல்ல. அப்புறம் அதை எக்ஸாம்பிள் காட்டிட்டு சொல்றாரு, கவனமாரு. அவனை ரொம்ப வான் பண்றாரு. இது ரெய்னார்ட் போங்கேக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனத்துக்குள்ள நீ ஃபிட் ஆயிருக்க, உன்னை கத்திர கொண்டு வச்சிருக்கிறார். இது உன்னுடைய ஊழியம் கிடையாது, உன் தரிசனம் கிடையாது, இது உனக்கு கொடுத்த ஊழியம் கிடையாது, இது ரெய்னார்ட் போங்கேவுடைய ஊழியம். அதுல உன்னை கொண்டு போய் வச்சிருக்கிறார். இதுல நீ எந்த அளவுக்கு சின்சியரா உண்மை உள்ளவனா இருக்கிறையோ அதை வச்சுதான் நாளைக்கு உனக்கு ஒரு தனி ஊழியத்தை கத்தர் கொடுப்பாரு. யாரையும் கத்தர் டெஸ்ட் பண்ணாம கொடுக்க மாட்டார். நீ இந்த இடத்துல நீ ரெய்னார்ட் போங்கேக்கு நீ உண்மையா இருந்தியானா நாளைக்கு உனக்கு ஒரு தனி ஊழியம் கிடைக்கும். இன்னைக்கு இந்த ரெய்னார்ட் போங்கேக்கு நீ கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நீ உண்மையா இராமல் அவருக்கு முன்னால் ஒண்ணு அவருக்கு பின்னால் ஒண்ணு நீ செஞ்சுட்டு போயானா நீ என்னைக்குமே ஊழியத்தில் வர முடியாது, உனக்கு அடுத்த வர முடியாதுன்றது ரொம்ப அருமையான காரியம். அதைத்தான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்ற, என் வாழ்க்கையில திரும்பி பார்த்தேன். மத்த இன்னொரு ஊழியத்தில் கர்த்தரனை வைத்து 13 வருஷம் வச்சிருந்த காலத்தில் கர்த்தரடி கொண்டு போன பாதை நினைச்சு பார்த்தேன். உண்மையை சொல்றேன், இது எவ்வளவு நேர்த்தியாய் கர்த்தரத சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா பாருங்க. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? அப்போ அதை வச்சுதான் பிளஸ் பண்றேங்கிறாரு. அப்ப இந்த உண்மைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன வேலையா இருக்கலாம், நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன காரியமா இருக்கலாம், அதில் உத்தமமும் உண்மையும் கரெக்டா நம்ம இருப்போமானால் அதை வைத்துதான் ஆண்டவர் நம்மை பரிபூரண ஆசீர்வாதத்திற்குள் லிஃப்ட் பண்றாரு. இல்லைன்னா கிடையாது. அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான், டெஸ்ட் பண்ணிட்டே வராரு. அந்த டெஸ்ட்ல எல்லாத்திலையும் பாஸ் பண்ணிட்டு வரும்பொழுது கடைசியை கத்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு நிக்க வைப்பார். அப்ப நம்ம லைஃப்ன்றது சாதாரணம் கிடையாது. ஊழியம் கத்தருடைய எல்லா காரியமே சொல்றேன், அது வந்து ஒரு வேலை கிடையாது, ஒரு காரியம் கிடையாது. இது ஆண்டவருக்கு செய்யற காரியம். எதை செய்தாலும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அதுல சின்சியரிட்டி நம்ம காட்டணும். சின்சியரா நம்ம இருக்கணும். ஒரு அர்ப்பணிப்போடு அந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நிச்சயம் சொல்றேன், அதுல எல்லாம் கரெக்டா மார்க் போட்டுக்கிட்டே வர்றார். டிக் பண்றார், டிக் பண்ணி ஆண்டவர் கடைசி அவனை அடுத்த லெவலுக்கு உயர்த்துவார். அதுல ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூரண ஆசீர்வாதம், அதுதான் முழுமையானது. 7வதாக ஆகினால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதில் பல அளவுகள் இருக்கிறது, பல விதங்கள் இருக்கிறது. அதையெல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது டெஃபினட்டா கர்த்தர் நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட 7 அளவுகளில் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். 7 அளவுகள். முதலாவது ஏசாவின் அளவு. அவன் ஆசீர்வாதத்திற்காக கதறி எழுதான். அவன் கேட்டதை ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நிறைய பேர் ஆசீர்வாதத்துக்காக கேட்கிறாங்க, ஆண்டவரே என் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே. சரி, கேட்டுட்டாங்களேன்னு உன்னை கொடுப்பார். அது சிங்கிள் பிளஸ்ஸிங். கேட்டது அப்படி சும்மா அப்படி கிடைக்கும். ரெண்டாவது, யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினான். அவனை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தாராம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் அல்லது மற்றவர்கள், அவங்களுக்காக நீங்க மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்களானால், ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை 2 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், 100 மடங்கு. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் பெற்றான். விதை விதைப்பதும், விவசாயம் செய்து நிலத்தை பண்படுத்துவதும், களை எடுப்பதும், அறுவடை செய்வதும், ஊழியம் செய்வதற்கு ஒப்பான காரியம். விதை விதைக்கிறது, ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், வசனத்தை விதைக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், 100 மடங்கு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும். 4வது காரியம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆசீர்வதித்தான். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஊழியக்காரர் மூலமாக சொல்லப்படுகிற ஆசீர்வாதம். இதற்கு ஒரு நிபந்தனை என்ன? நாம் பாத்திரவான்களாய் இருக்கும் பொழுது நீங்க கேட்கிற செய்தியெல்லாம் உங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவர் உங்களுக்காக ஜெபித்தால் அந்த ஜெபம் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஒருவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஒரு ஊழியக்காரர் ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது 1000 மடங்காய் உங்களுக்கு வரும். 5வதாக, கர்த்தருடைய சமூகத்தில் உள் உணர்வுக்கு கீழ்ப்படுகிற ஒரு உணர்வு வாழ்க்கை. ரெபேக்காள், அவளுக்கு கொடுக்கப்பட்ட உள் உணர்வுக்கு அவள் கீழ்ப்படிந்து நடந்த பொழுது, எங்கள் சகோதரியே கோடாகோடியாய் பெருகுவாயாக, கோடி கணக்கிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உள் உணர்வுகளுக்கு நீங்க உடனே செவி கொடுக்கணும். ஆண்டவர்களோடு பேசுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும், உள் உணர்வுகளுக்கும் நீங்க செவி கொடுக்க வேண்டும். 6வது காரியம், கர்த்தருக்கு கொடுத்தல், தசம பாகம் கொடுத்தல் அல்லது கர்த்தருக்கு கொடுத்தல். புதிய ஏற்பாட்டிலே தசம பாகம் என்று சொல்வதை விட கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுத்தல். அது எந்த பர்சன்டா இருக்கலாம், 10% உள்ளேயும் இருக்கலாம், 10% மேலையும் இருக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம், மனப்பூர்வமாய் கொடுத்தல். ஆனால் அதை கொடுக்கிறதுனாலே ஆசீர்வாதம் வந்துடாதுன்னு கர்த்தர் சொல்றார். பழைய ஏற்பாட்டிலே கொடுப்பதன் மூலமாய் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டிலே நியாயத்தையும் நீதியையும் நீங்கள் செய்யாமல் நீங்கள் கொடுப்பதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. நியாயத்தை நீதியை நீ செய்யணும், கர்த்தருடைய வழிகளில் நடந்து அதன் பிறகு கர்த்தருக்கு நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அதன் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன் என்று கொடுப்பதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 7வதும் கடைசியமான காரியம், கர்த்தர் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் இந்த உண்மை வேதத்திலே பல இடங்களில் வருகிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். தானியேல் உண்மையுள்ளவனாயிருந்தான், அவன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனிடத்தில் யாதொரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. பாலந்துகளை கொடுத்த நபர்களிடத்திலே கர்த்தர் அதைத்தான் சொன்னார், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லும் பொழுது அங்கேயே சொல்லுகிறார், நீ உண்மையுள்ளவனாயிருக்க வேண்டும். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் மற்ற அநேகத்தில் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். அநித்தியமான உலக காரியத்திலே நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி நித்தியமான காரியத்தை கொடுப்பார் என்று கர்த்தர் கேட்டார். மற்றவர்களுடைய காரியத்திலே நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி சொந்தமாய் ஒரு காரியத்தை கொடுப்பான் என்று கர்த்தர் கேட்கிறார். இதெல்லாம் நாம பார்க்கணும். ஒவ்வொரு இடத்திலும் உண்மை. அதை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். இது பரிபூர்ண ஆசீர்வாதமாயிருக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த 7 ஆசீர்வாதத்தின் எல்லைகளை எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்கிற அளவுகள், 7 அளவுகளை எங்களுக்கு நீங்கள் காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வார்த்தைகளின்படியெல்லாம் எங்களை தொடர்ந்து நடத்துங்க அப்பா. இந்த சத்தியம் எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து உமக்கு முன்பாக செம்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். காத்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்தி ஆசீர்வாதம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.